அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவக்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி.
கொலை ஏதும் செய்தோமா? குற்றம் ஏதும் புரிந்தோமா? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த போராட்டம்?
சமாஜ்வாதி கட்சியின் சைக்கிள் சின்னம் அகிலேஷ் யாதவின் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்து பத்திரிகையாளர் வித்யா சுப்பிரமணியன் அளித்த பேட்டி.
மெஜாரிட்டி ஆஃப் தி காடர், மெஜாரிட்டி வந்து எம்எல்ஏ பக்கத்துல இருந்ததுனால தேர்தல் கமிஷன்னால அவருக்கு கொடுத்துதான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர் அறவாழியிலம் பருதி. டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்துக்களுக்கு எதிரான சிறந்த தற்காப்பு என்பது ஐரோப்பிய ஒற்றுமைதான் என்று ஜெர்மனி சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியது குறித்து புகழ்ந்து பேசிய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக கருத்து தெரிவித்திருந்தார். ஐரோப்பா தனது சுய அடையாளத்திற்காகவும் 21ஆம் ஆண்டு நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள தேவையான கொள்கைகளுக்காகவும் போராட வேண்டும் என்று மெர்க்கல் கூறியுள்ளார்.
Ich denke, wir Europäer haben unser Schicksal selber in der Hand.
1 மில்லியனுக்கும் அதிகமான குடியேறிகளை ஜெர்மனுக்குள் நுழைய அனுமதித்தது பேரழிவை ஏற்படுத்தும் தவறு என்று கூறிய டிரம்பின் கருத்துக்கு ஜெர்மன் துணை சான்சலரான சிக்மர் கேப்ரியல் கடுமையான பதிலுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். துனிசிய ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 30க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டது பற்றி விசாரணை மேற்கொள்ளும் லண்டன் நீதிமன்றத்தில் சம்பவ இடத்திற்கு சில பாதுகாப்பு அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமதமாக வந்து சேர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு தொகுதியினர் வேண்டுமென்றே நியாயப்படுத்த முடியாத வகையில் மெதுவாக வந்துள்ளனர் என்று அரசின் அமைச்சர் ஒருவரிடமிருந்து துனிசிய நீதிபதி ஒருவர் தகவல் பெற்றிருப்பதாக வழக்கறிஞர்கள் ஒருவர் கூறியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு சூஸ் ஹோட்டலிலும் கடற்கரையிலும் இஸ்லாமியவாதி துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் 38 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். கிர்கிஸ்தானில் உள்ள முக்கிய விமான நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் துருக்கிய சரக்கு விமானம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குறைந்தது 37 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக் அருகே உள்ள கிராமம் முழுக்க விபத்துக்குள்ளான விமானத்தின் பெரிய சிதறல் துண்டுகள் பரவியுள்ளன. இந்த விமான விபத்துக்கு விமான பணியாளர்களின் தவறே காரணமாக இருக்கலாம் என்று துணை பிரதமர் முகமது கலே கூறியுள்ளார். நாளை ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த ஆண்டு 3.4% விரிவடையும் என்று கூறி உலக பொருளாதார வளர்ச்சி கண்ணோட்டத்தை சர்வதேச நாணய நிதியம் அதிகரித்திருப்பதோடு 2018ஆம் ஆண்டு இன்னும் அதிக முன்னேற்றம் இருக்கும் என கூறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தாவேஸில் உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சர்வதேச வர்த்தகத்தை தடுக்கும் தற்காப்புவாதத்தை நோக்கிய மாற்றம் உள்பட பல ஆபத்துகளை இது சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கு சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் மற்றும் அரசு படைகள் இடையே கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற கடும் மோதல்களில் 80க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தியோர் எல்சோர் நகரில் ஐஎஸ் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை தொடங்கியதை அடுத்து நகரின் உள்ளேயும் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களிலும் சண்டை தொடங்கியதாக பிரிட்டனைச் சேர்ந்த சிரியாவுக்கான மனித உரிமை கண்காணிக்கவும் கூறியுள்ளது. பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் தீவிரவாதிகள். ஆனால் அரசு ஆதரவு பெற்ற படையைச் சேர்ந்த சுமார் 30 உறுப்பினர்கள் இந்த மோதலில் கொல்லப்பட்டுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று இன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் காலை முதல் போராட்டம் நடைபெற்றது. அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்ற பெண் களத்தில் இருந்த நமது செய்தியாளரிடம் இது குறித்து கூறுகையில்,
நம்மளோட நேட்டிவ் பிரீட், அதாவது நம்மளோட நாட்டு மாடுகள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்குன்றது தெரிஞ்சு, இல்ல கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஏற்கனவே வந்து பைக்ல 2000 கிலோமீட்டர் தமிழ்நாடு ஃபுல்லா ரைட் போயிருந்தேன். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும் நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலையில சுப்ரீம் கோர்ட் எதுவுமே வந்து நல்ல தீர்ப்பு சொல்லல. மாநில அரசு மத்திய அரசோ ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்ட்டு நினைச்சு நான் முன்னாடி நாளே 2 நாளைக்கு முன்னாடியே நான் மதுரை வந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியுமே நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பிரிவென்டிவ் கஸ்டடி எடுத்தாங்க, மக்கள் விடமாட்டேன்னு சொன்னதால நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து இங்க போராடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களுக்காக வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன்.
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் சுந்தர்ராஜன் இது குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார்.
உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டல் மூலமாக எங்களை மாவட்ட ஆட்சியர் கண்பார்வையில காவல்துறை கண்காணிப்புல நாங்க இதற்கு முன்னாடி 12 வருஷம் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுத்திருக்கோம். சீர சிறப்புமா பண்ணிருக்கோம். இதை வந்து எல்லாரும் மாவட்ட ஆட்சியாளர் எல்லாமே இருந்திருக்காங்க. இருந்து எல்லாம் வீடியோ பண்ணிருக்கான், பதிவு பண்ணிருக்கான், எல்லாமே எடுத்து போயிருக்காங்க. எந்த ஒரு உயிர் சேதமும் கிடையாது, எந்த மாட்டையும் துன்புறுத்த கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லாம சீர சிறப்புமா எடுத்துக்கணும். அதையும் பார்க்க மாட்டாங்க.
அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே திரண்டிருந்த பெண்கள் கூட்டத்தில் இருந்த பெண் நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் பாடல் மூலம் தனது உணர்வினை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் அவனியாபுரத்தில் நேற்று முன்தினம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் குறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிகாதி கூறுகையில்,
அது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரை சிட்டி லிமிட்ஸ் வருது, நம்ம கண்ட்ரோலே வராது, இட்ஸ் எ கமிஷனர் கண்ட்ரோல்.
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தில் கள ஆய்வு செய்த நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அவை. இந்நிலையில் அலங்காநல்லூரில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தில் கள ஆய்வு செய்த நமது செய்தியாளர் முரளிதரன் தற்போது நேரலையில் உள்ளார். அவரோடு தற்போது உரையாடலாம். வணக்கம் முரளி.
வணக்கம்
முரளி. இன்னைக்கு காலை முதல் வாடிவாசலில் வந்து கள நிலவரம் எவ்வாறு உள்ளது, ஆர்ப்பாட்டம் எவ்வாறு நடைபெற்றது?
சிவகுமார், அதாவது இன்றைக்கு இரண்டு விதமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஒன்று, இந்த உள்ளூர் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அமைதியான முறையில் ஒரு சிறிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். வீடெங்கிலும் கருப்பு கொடி, கடைகள் எங்கிலும் கருப்பு கொடி ஏற்றி கடைகள் போன்றவற்றை அடைத்திருந்தார்கள். மற்றொரு புறம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அலங்காநல்லூருக்கு வந்து இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள், இவர்கள் ஒரு குழுவாக வாடிவாசலில் இருந்து சற்று தூரத்தில் அமைந்திருந்தார்கள். காலையில் 2000 பேர் வரை இந்த இடத்தில் குழுமி வாடிவாசல் வழியாக காலைகளை திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு காலை முதல் பேசுவது, பாடுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் மூலம் தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். இது தவிர மதுரையிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருசக்கர வாகனங்களிலும் ஊர்வலமாகவும் பல்வேறு இங்கு வந்து கொண்டே இருந்தார்கள். இப்படியாக வெவ்வேறு விதமாக அந்த ஊரில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. சிவகுமார்,
சரி, இந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் இருக்கும் சூழலில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு இருந்தது, போலீசார் எந்த அளவுக்கு குவிக்கப்பட்டுள்ளனர்?
காவல்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் மதுரை மாவட்டத்திலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் வழி எங்குமே குவிக்கப்பட்டிருந்தனர். சாலை முழுவதும் தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. எந்த கார்களும் அனுமதிக்கப்படவில்லை. பேருந்துகள் அந்த ஊருக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. எல்லா வாகனங்களும் சோதித்த பிறகு அந்த ஊருக்குள் அனுமதிக்கப்பட்டன. பெரிய வாகனமாக இருந்தால் அந்த வாகனத்தை திறந்து பார்த்து மாடுகள் எதுவும் இருக்கிறதா என்று திறந்து பார்த்த பிறகுதான் அந்த ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்பு வரை அனுமதித்தார்கள். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் கட்டுப்பாடுகள் இருந்தது. சில சமயங்களில் போராட்டக்காரர்கள் களையம் இருக்கும்போது காலையில் ஒரு முறை தடியடி கூட நடத்தப்பட்டது. பிறகும் கூட கவச உடை அணிந்த காவல்துறையினர் தற்போது வரை அங்கே காவலில் இருக்கிறார்கள். சிவகுமார்,
சரி, இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல அரசியல் கட்சிகளோ இல்ல வேற எதுவும் சமூக அமைப்பினரோ கலந்து கொண்டார்களா?
இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. தன்னெழுச்சியாக இளைஞர்கள், சில சினிமா நடிகர்கள், சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்களே தவிர இந்த போராட்டங்கள் எல்லாமே தன்னெழுச்சியாக அங்கே அங்கே இருக்கும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு போராட்டங்களை நடத்துவது, வேறு சில சிறிய இயக்கங்கள் ஒன்று திரண்டு அலங்காநல்லூர் அலங்காநல்லூருக்கு ஊர்வலமாக வந்து தங்களுடைய ஆர்வத்தை தெரிவிப்பது, தங்களுடைய இந்த விளையாட்டை நடத்த வேண்டும் என்று கோருவது, இது போன்றுதான் நடந்ததை தவிர மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எதுவும் அதிகாரபூர்வமான இன்றைக்கு அலங்காநல்லூரில் எதையும் நடத்தவில்லை.
சரி முரளி, தற்போது அங்கு கள நிலவரம் எவ்வாறு உள்ளது? இந்த இரவு நேரத்திலும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள களத்தில் உள்ளனரா?
ஆமா, நிச்சயமாக. அதாவது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க என்னன்னா, சாயங்காலமே அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை இத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும், இதற்கு மேல் எங்கள் ஊர் அமைதியான ஒரு கிராமம், அடுத்த ஆண்டாவது உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியோடு நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்த விரும்புகிறோம், இத்தோடு இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கு போராடி கொண்டிருக்கும் மாநிலத்தின் பிற பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து கோரிக்கைகளை விடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் அதனை ஏற்கவில்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லி தற்போது கூட அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். காலையில் 2000 இருந்த எண்ணிக்கை தற்போது 500 குறைந்திருக்கிறது. இருந்த போதும் தாங்கள் இந்த ஒரு மாட்டையாவது வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விட வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளூரை சேர்ந்தவர்கள் தயவு செய்து இந்த ஊரை விட்டு போய்விடுங்கள், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள், அதற்கு நன்றி, ஆனால் இந்த போராட்டத்தை இனியும் தொடர வேண்டாம் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இரவுக்குள் அவர்கள் இந்த போராட்டத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப வைக்க வேண்டும் என்பது காவல்துறையின் எண்ணமாக இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது.
சிவகுமார். சரி முரளி, மிக்க நன்றி. முரளிதரன் வழங்கிய நேரலை செய்தி அது. உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் சில வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள சூழலில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் அக்கட்சியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி பிரிவுக்கு இந்த கட்சியின் பிரபலமான சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது அவரது குழுவின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குமா என்று உத்தரப்பிரதேச அரசியலை கூர்ந்து கவனித்து கட்டுரைகள் எழுதிவரும் பத்திரிகையாளருமான வித்யா சுப்பிரமணியனிடம் கேட்டார் மணிவண்ணன்.
டெஃபினட்டா நினைக்கிறேன். ஏன்னாக்கா அது அவருக்கு அந்த சின்னம் கிடைக்காம இருந்திருந்தா இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும் ரொம்ப. ஏன்னாக்கா அந்த சின்னம் தான் சமாஜ்வாதி பார்ட்டி கூட ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா அதோட அசோசியேட் ஆனதுனால அந்த சிம்பிள் இல்லாட்டா திருப்பி அதை பத்தி பிரச்சாரம் பண்ணி அதை வந்து இதெல்லாம் வில்லேஜஸ்ல எல்லாம் அதை பத்தி பிரச்சாரம் பண்ணி ரீச் பண்ணி ஓட்டர்ஸ் எல்லாம் அதை பத்தி தெரிஞ்சு அது அந்த அந்த எக்ஸ்ட்ரா வேலை இருக்கே அது இப்போ கிடையாது. அவர்தான் ஒரிஜினல் பார்ட்டின்னு வந்திருக்கு. அதனால அது ஒரு பெரிய விக்டரி தான் இருக்கு.
அதனால
ஓவரால் விக்டரியில கொஞ்சம் டெஃபினெட்லி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஆனா கூட ரொம்ப கஷ்டமான தேர்தல் தான்
இது. இந்த சின்னத்தை இழந்தது முலாயம் சிங் யாதவ் வந்து ஒரு மூத்த தலைவர் உயிருங்கிற முறையில அவரால் இந்த நஷ்டத்தை சரி கட்டி திரும்ப அவருடைய தலைமையிலான அந்த ஃபேக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியாது. இந்த சைக்கிள் சின்னமே இல்லாம அவரால் ஜெயிக்க முடியாதா முலாயம் சிங் யாதவ்?
சைக்கிள் சின்னம் இருந்தா கூட ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னாக்க இப்போ அகிலேஷோட ஃபேக்ஷன் இருக்கே வந்து அவர்கள் வந்து சைக்கிள் சின்னம் கிடைக்காம இருந்தால் கூட ப்ரிப்பேர்டா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு வேணுங்கிற கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணிருக்காங்க. அவருக்கு கிடைச்சு அது அந்த மாதிரி ஆறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னாக்க சைக்கிள் சின்னம் வந்து இவருக்கு கிடைக்காதுன்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா. எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாக்கா ஃப்ரீஸ் ஆயிடும்னு. பட் இது வந்து எதனால இவருக்கு கிடைச்சதுனாக்க புறா பார்ட்டி பார்ட்டிஸ்ல வந்து கிட்டத்தட்ட 90% அந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் காடர் எம்எல்ஏ எல்லாரும் அவர் சைடு தான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த காடர் மெஜாரிட்டி வந்து எம்எல்ஏ எல்லாமே அவர் பக்கத்துல இருந்ததுனால தேர்தல் கமிஷன்னால அவருக்கு கொடுத்துதான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுது.
வித்யா சுப்பிரமணியன் அளித்த பேட்டி அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை வறட்சி நிலையின் குறித்து மட்டக்களப்பு உருக்காமம் நீர்ப்பாசன திட்ட முகாமை தலைவர் சுந்தலிங்கம் ஜுதாவிடம் கேட்டேன்.
இது வந்து எங்களோட காலநில மாற்றம் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு ஒரு சுழற்சி முறையில நடக்கிறது எதிர்ப்பு கூறுறாங்க. அந்த வகையில தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
ஆனா இந்த அளவுக்கு வறட்சி ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் சரியா பராமரிக்கப்படாததான் காரணமா?
நீர்ப்பாசன வசதிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நீர்ப்பாசனங்கள் சரியான முறையில பராமரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்களிடம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பிரதானமாக 2 குளங்கள் இருக்கின்றது. அந்த குளங்களில் இருந்து வருகின்ற நீர்ப்பாசனம் ஒழுங்கான முறையிலே எங்களை விவசாயங்களுக்கு வந்து சேர்கின்றன. இதனால் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் எங்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கின்றது. அதனால் எங்களுக்கு அந்த நீர்ப்பாசனத்தில் எந்த விதமான குறைபாடும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை.
இந்த ஆண்டு மழை போதிய அளவு பெய்ததா? மழையின் அளவு இந்த ஆண்டு சற்றே குறைவாக இருந்ததா?
என்பதை விட மிக குறைவு என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஐப்பசி மாதம் தொடக்கம் ஜனவரி தை மாதம் வரைக்கும் போதிய அளவான மழை வீழ்ச்சி எங்களோட இலங்கையில பெய்து கொண்டிருப்பது. ஆனால் இந்த வருடம் அவ்வாறு மழை வீழ்ச்சி எங்களோட இலங்கையில இல்லை.
ஐப்பசி மாதத்தில் மழை பெய்யாவிட்டாலும் கடந்த ஜூன் ஜூலை மாதத்தில் அதிக அளவில் இலங்கையில் மழை பெய்தது. பல மாவட்டங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏன் நிலச்சரிவு கூட ஏற்பட்டது. இந்த அளவு மழை பெய்து 6 மாதங்கள் கூட ஆகாத சூழலில் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியை இலங்கை சந்திப்பதற்கு காரணம் என்ன?
மழை வீழ்ச்சி என்பது தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியின் காரணமாக சில வெள்ளப்பெருக்கள் ஏற்படும் வளமை. அந்த வெள்ளப்பெருக்குகளை போதிய அளவான நீரை குளத்தில் அந்த குளத்தில் தேக்கி வைக்கக்கூடிய அளவிலான நீரை மட்டும்தான் நீர்ப்பாசனத்திற்கும் அதை தேக்கி வைக்கலாம். மேலதிகமான நீரை ஏதோ ஒரு வழியில் நாங்கள் வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் மக்களை அதை மிகவாக பாதிக்கின்ற காரணத்தினால் அதை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது.
கந்தலிங்கம் ஜுதா அளித்த பேட்டியது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.